நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது SBS வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய அல்ஃபலா பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான சுமார் 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இந்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்திய தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதலில் சுமார் 15 பேர் பலியானார்கள். வெடிகுண்டு தாக்குதலை நடத்திய மருத்துவர் உமர் நபியும் இதில் உயிரிழந்தார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை உயர் கல்வி கற்ற மருத்துவர்கள் பலர் குழுவாக சேர்த்து அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த குண்டுவெடிப்பு இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மருத்துவர் உமர் நபியின் கூட்டாளியான பெண் மருத்துவர் ஹாஷின் சயீத், மருத்துவர்கள் முசாமில், ஆதிர் ரத்தோர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வருகிறது. கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் செயல்படும் அல்பலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியதை அடுத்து NIA அதிகாரிகள் அங்கு விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் போது பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கும் அல்பலா அறக்கட்டளை மாணவர்களிடம் சட்டவிரோதமாக நிதி வசூலித்தது தெரிய வந்தது. நிதி மோசடியும் நடைபெற்றுள்ளதால் இந்த வழக்கை இந்திய அமலாக்கத்துறை விசாரிக்க தொடங்கியது. இந்திய அமலாக்கத்துறையின் அதிகாரிகள் பல்கலைக்கழக வேந்தர் ஜாவத் அகமது சித்திக் வீடு உட்பட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகளை நடத்தினர். இந்த சோதனையின் போது ரூபாய் 415 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக இந்திய அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஜாவத் அகமது கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதியிலிருந்து அல்பலா பல்கலைக்கழகம் பல சொத்துக்களை வாங்கியது தெரிய வந்தது. அது தொடர்பான கணக்கெடுப்பையும் இந்திய அமலாக்கத்துறை மேற்கொண்டது. பண மோசடி செய்து வாங்கப்பட்ட சொத்துக்களை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்போது இந்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் 140 கோடி ரூபாய் என்று இந்திய அமலாக்கத்துறையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக வேந்தர் ஜாவத் அகமது சித்திக் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதால் அங்கு படிக்கும் ஏராளமான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்று வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில், நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான சட்ட போராட்டங்களால் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியே உலகம் முழுவதும் வெளியாக காத்திருந்தது. ஆனால் தணிக்கை வாரியத்தின் தடையாலும் நீதிமன்ற வழக்குகளாலும் படம் வெளியிடுவது தள்ளிப்போனது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தாலும் திரைப்படம் வெளியிடுவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டது. கடைசியாக இந்திய உச்சநீதிமன்றமும் ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. படம் வெளியிடுவதில் இது மேலும் தாமதத்தை அதிகரித்துள்ளது. ஜனநாயகன் படத்தின் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். படம் வெளியிடுவதற்கு தடையாக இருப்பது பாஜக என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. இதை தமிழக பாஜகவின் தலைவர்கள் மறுத்து வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாஜகவின் மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் இவ்வாறு தெரிவித்தார்.
எத்தனை நாளைக்கு இங்க இதே சொல்லிட்டு இருப்பாங்க? கோர்ட்டுக்கே போய் கோர்ட்ல நீதிபதியே அதுக்கான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து ஒரு ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதனால கோர்ட் விசாரிச்சிருக்கும் போது இடையில போது ஒருத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து இந்த மாதிரி எத்தனையோ படங்களுக்கு நடக்கிறது தான். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு, அதனால அந்த படம் அப்படிங்கறதுக்காக ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இதுல இருக்கே தவிர, மத்தபடி இந்த மாதிரி நூற்று கணக்கான படங்கள் வந்து சென்சார் போர்டுல பாக்கணும், அதுல சிக்கல் இருந்தா அதுக்கு மேல அப்பீல் இருக்கு, அதுக்கு மேல ஹைகோர்ட் இருக்கு, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு, முடிவு பண்ணிட்டு அது அந்த வழியா தான் போகணும்னு அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்க.
இதே நேரம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். ஆரம்பம் முதல் நடிகர் விஜய்க்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த சீமான் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக பேசியிருப்பது தமிழக அரசியலிலும் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.
ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அது அதாவது இப்ப அண்ணன் செல்லுமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு, அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க. அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமா வந்துச்சு. இப்ப நான் நடிச்ச ஒரு என் தம்பி சண்முக இயக்கன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கிருக்காங்க, ஒலியை அல்லது காட்சியை. இப்ப அது மாதிரி எந்தெந்த காட்சிகள் வந்து பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமா இருக்கும். அதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல. அப்ப அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரமுள்ள நாட்டுல நம்ம வாழ்றோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல.
நடிகர் விஜய் குறித்தும் தாவேக்கா குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது பல்வேறு விவாதங்களுக்கும் வழிவகுத்துள்ளது. தமிழகம் தொடர்பான மற்றொரு செய்தி, திருவள்ளூர் அருகே கஞ்சா போதையில் வாகனத்தில் மோத வந்த நபர்களை தட்டி கேட்டவர்களை கல்லால் தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கஞ்சா போதையால் ஒரு சாதாரண விஷயத்துக்கு 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், திருவள்ளூரை சேர்ந்த பார்த்திபன் மற்றும் அவரின் நண்பர்களான கேசவமூர்த்தி மற்றும் சுகுமார் ஆகிய 3 பேரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு ஆந்திர மாநிலத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். கடந்த சனிக்கிழமை மதியமன்று திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவர்கள் மீது மோதுவது போல் 4 பேர் 2 இருசக்கர வாகனத்தில் வந்தனர். இதை பார்த்திபன் மற்றும் அவரின் நண்பர்கள் தட்டி கேட்டனர். ஆனால் கஞ்சா போதையில் இருந்த அந்த 4 இளைஞர்கள் கூரான கற்களை எடுத்து சுகுமார், பார்த்திபன் மற்றும் கேசவமூர்த்தி மீது பலமாக தாக்கினர். இதில் 3 தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சுகுமார் அங்கு உயிரிழந்தார். கேசவமூர்த்தி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பாவி இளைஞர்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க கோரி ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வினோத்குமார், நீலகண்டன், ஜோதிஷ் மற்றும் ஜவஹர் என்ற 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சாலைகளில் நடைபெறும் ஒரு சாதாரண வாக்குவாதத்துக்கு 2 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா போதையின் காரணமாகவே அந்த 2 இளைஞர்களை அந்த 4 இளைஞர்கள் கொன்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வருடங்களாகவே தமிழகத்தில் கஞ்சாவின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது. நகர்ப்புறங்கள் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் கஞ்சாவின் பயன்பாடு அதிகரித்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.